நேரத்தை தினம் ஞானி சகல
நேயர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாடுகளில் இருப்பார்களானால் அங்கும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது www.radio882 என்ற ஒரு வரியையும் சேர்த்து எழுதுங்கள். நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக் கொள்ளட்டும்.
அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான்.
பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப் பண்ணுகிறார்.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 தெசலோனிக்கேயர் 1:5 வரை சிந்தித்தோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 1:6 முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல பவுல் தன்னையும் சீலாவையும் தீமோத்தேயுவையும் மாதிரிகளாக வைத்து பின்பற்றினார்கள் என்கிறார். நம்மில் அநேகர் நம்மை மற்றவர்களுக்கு மாதிரிகளாக வைக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ரோம சாம்ராஜ்யம் எங்கும் சுற்றித் திரிந்தபொழுது தன்னை விசுவாசிகளுக்கு மாதிரியாகவே வைத்திருந்தார். பிலிப்பி சபைக்கு அவர் எழுதும்பொழுதும் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று கூறினார். அகரிப்பா ராஜாவிற்கு முன்னாலே கட்டப்பட்டவராய் நின்றபொழுதும் அவரையும் பார்த்து, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் நீர் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவரால் கூற முடிந்தது. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று கொரிந்து சபைக்கு கூறியிருக்கிறார். தான் அவ்வாறு ஒரு சாட்சியாக இருந்தது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 3:2 சொல்லும்பொழுது, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே என்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக அவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதே பவுல் அப்போஸ்தலனுடைய இதய வாஞ்சை. 1 தெசலோனிக்கேயர் 1:6 நாம் பார்க்கும்பொழுது, தெசலோனிக்கேயர் மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். உபத்திரவமும் சந்தோஷமும் எதிரெதிரான காரியங்கள். ஒன்று கிழக்கு என்றால் அடுத்தது மேற்கு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்பட்ட வார்த்தைகள் இல்லை. இரவையும் பகலையும் போல, குளிரையும் வெப்பத்தையும் போல, அவை வெவ்வேறானவை. ஒரு மனிதன் மிகுந்த உபத்திரவத்திலே இருக்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்க முடியாது. இதுதான் இயற்கையான ஒரு காரியம். ஒரு மனிதன் ஒன்று வாழ்க்கையிலே சந்தோஷமாயிருப்பான், அல்லது உபத்திரவங்களின் மத்தியிலே வேதனையோடு இருப்பான். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமாயிருக்கிறான் என்றால் உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இல்லை என்றுதான் பொருள். ஆனால் தெசலோனிக்கே சபையிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மிகுந்த உபத்திரவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பெற்றவர்களாய் இருந்தார்கள். இதுதான் உண்மையான வெற்றி. பிரியமானவர்களே, குணமாக்குதலை குறித்து இந்த அதிகமாக கேள்விப்படுகிறோம். தேவன் என்னையும் குணமாக்கியிருக்கிறார். இது அற்புதமான ஒன்றுதான். ஆனால் மிக அற்புதமான பரிசுத்தவான்கள் சிலர் வேதனையின் மத்தியிலே நீண்ட காலங்களாய் படுக்கையிலேயும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உள்ளங்களிலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட காணப்படுகிறார்கள். ஏமி கார்மைக்கல் அம்மையாரை குறித்து நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டின் தென்பகுதியிலே டோனாவூர் என்னும் இடத்திலே பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை காக்கும் பணியிலே சிறப்பான ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் அவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே 20 ஆண்டு காலம் படுக்கையிலேயே இருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் படுத்திருந்த கட்டில் கால் ஏற்படுத்திய குழியை இன்று நீங்கள் அங்கே சென்றாலும் பார்க்க முடியும். நமது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பல கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் மத்தியிலே சந்தோஷத்தோட காணப்படுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, உபத்திரவங்களின் மத்தியிலே இந்த உலகத்தின் இன்பங்களினாலே யாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதில்லை. இந்த உலகம் உபத்திரவத்தையும் இன்பத்தையும் ஓர் இடத்திலே வைக்க முடியாது. ஆனால் தெசலோனிக்கே மக்கள் தங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையாய் கிறிஸ்துவை பற்றும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் வேதனைகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் கசப்புகளின் மத்தியிலேயும் இருதயத்தின் ஆழத்திலே இனிமையும் அமைதியும் சந்தோஷமும் உள்ளவனாய் வாழ முடியும். பல்லாண்டு காலமாக சர்க்கர நாற்காலியிலே இருக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நான் அறிவேன். அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் பெயர் என்ன தெரியுமா? ஹை ஆன் வீல்ஸ். கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள் மட்டுமே பாடுகளின் மத்தியிலேயும் உன்னதங்களிலே உயரங்களிலே உள்ளான சந்தோஷத்திலே வாழ முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1:7 இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அகாயா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த பகுதிதான் ஐரோப்பிய நாட்டில் உள்ள மகா அலெக்சாண்டர் காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்திற்குட்பட்ட கிரேக்க மக்கதோனியா பகுதியாய் இருந்தது. ரோம குடியிருப்பான தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்த திருச்சபை அந்த சுற்றுப்புறம் எங்கும் மாதிரியான திருச்சபையாய் இருந்தது. எத்தனை அருமையான ஒரு சாட்சி இல்லையா? இன்னும் பல விசுவாசிகள் தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மாதிரிகளாயிருக்கிறார்கள். ஆனால் மிக சில திருச்சபைகளை தூரமான இடங்களிலேயும் அதன் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு பெயர் பெற்றதாய் இருக்கின்றன. அன்பு தாட்சியினாலே பல திருச்சபைகள் சாட்சியை இழந்து நிற்கின்றன. தெசலோனிக்கேயர் 1:8 எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் பொழுதும் ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த தெசலோனிக்கே சபையின் சாட்சி வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டவர்களாயிருந்தார்கள். எனவே இவர் தெசலோனிக்கே சபையை குறித்து எதுவும் சொல்ல தேவையில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சத்தியமானது அந்நாளிலே வாழ்ந்த அந்த திருச்சபையை குறித்து மிக உன்னதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதைத்தான் 9-10 அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கவுனிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1:9-10 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஏற்கனவே 3 நாம் படிக்கும்பொழுது இந்த 2 ஓரளவு சிந்தித்தோம். தெசலோனிக்கே சபை மக்களின் விசுவாசத்தின் கிரியைதான் அவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள். அவருடைய அன்பின் பிரயாசம் அவர்களை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய தூண்டியது. அவருடைய நம்பிக்கையின் விசுவாசம் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க செய்தது. பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் வந்து சேர்ந்தபொழுது விக்கிரக வணக்கத்தை குறித்து அல்லது அப்பல்லோ வீனஸ் என்னும் ரோம சாம்ராஜ்யத்திலே காணப்பட்ட பிற வழிபாடுகளை குறித்து ஒரு செய்தி தொடரை அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தபொழுது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அவர் இயேசுவை பிரசங்கித்த பொழுது அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனை நோக்கி திரும்பினார்கள். நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று அவர் அங்கே பிரசங்கிக்கவில்லை. ஆனால் இங்கே அவர் கூறுவது என்ன? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். இன்று பலர் பிரசங்கிக்கிறது என்ன? ரட்சிப்பிற்கு மனம் திரும்புதல் அவசியம் என்று பிரசங்கிக்கிறார்கள். மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் 2 வித்தியாசமான காரியங்கள் என்று போதிக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, 2 ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. அவர் இயேசுவை பிரசங்கித்த பொழுது அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பினார்கள். இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலே திரும்பும் பொழுது அது விசுவாசத்தின் கிரியையாயிருக்கிறது. அதுதான் விசுவாசம் செயல்படும் விதம். அவ்வாறு அவர்கள் திரும்பியதுதான் மனம் திரும்புதல். தேவனிடத்திலே திரும்பியதினாலே அவர்கள் மனம் திரும்பியது. அவர்கள் மனம் திரும்பியதினாலே அவர்கள் தேவனிடத்திலே திரும்பவில்லை. அவர்கள் தேவனிடத்திலே திரும்பியபடினாலே மிக இயற்கையாக அவர்கள் விக்கிரகங்களை விட்டு திரும்பிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து திரும்புவதுதான் மனம் திரும்புதல். உங்கள் கையை எடுத்து உங்கள் உள்ளங்கை உங்களுடைய முகத்தை பார்க்க இருப்பது போல வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே உங்களுடைய கையை நீங்கள் இப்பொழுது திருப்புங்கள். அப்படி நீங்கள் திருப்பும் பொழுது உங்கள் உள்ளங்கையின் பின்பக்கம் உங்கள் முகத்திற்கு நேராய் வருகிறது. உங்கள் உள்ளங்கை வெளிநோக்கி திரும்பிவிடுகிறது. இதேபோலத்தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பாமல் கிறிஸ்துவை நோக்கி திரும்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து திரும்புவதுதான் மனம் திரும்புதல். பாவத்திலிருந்து நம்மை இரட்சிப்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உயர்த்தி கூற வேண்டும். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தாங்கள் பாவிகள் என்பதை உணர வேண்டும். இதை உணர்கிற ஒரு மனிதன் நியாய தீர்ப்பு நாள் வரை தன் பாவத்தை குறித்து துக்கப்பட்டு அழுது கொண்டே இருப்பான் என்றால் அது எந்த விதத்திலேயும் அவனுக்கு நன்மை செய்ய போகிறதில்லை. குடிக்கு அடிமையாயிருக்கிற ஒருவர் பலமுறை தங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பாத வரை அதிலே எந்த பயனும் இல்லை. முற்காலங்களிலே நீராவியிலே ஓடும் பெரிய படகுகள் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த நீராவியிலேயே அது விசிலடிக்கும் அமைப்பும் இருந்தது. பெரிய நதிகளிலே தண்ணீரை எதிர்த்து அது முன்னோக்கி செல்லும் பொழுது மற்ற படகுகளுக்கு வழிவிடும்படியாக அல்லது இந்த படகுகள் வருவதை முன்னோலி கொடுக்கும்படியாக விசில் அடிக்கும் பொழுதெல்லாம் முன்னோக்கி செல்லும் படகு சற்று நீரோட்டத்திற்கு ஏற்றால் போல் செல்ல ஆரம்பித்துவிடும். இன்று பலருடைய வாழ்க்கை இவ்வண்ணமாய்த்தான் இருக்கிறது. தங்களுடைய குறைகளை குறித்து பாவங்களை குறித்து கண்ணீர் வடிப்பார்கள், சத்தமிட்டு அழுவார்கள், மிக அதிகமாய் துக்கப்படுவார்கள். அதில் எந்த பயனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பும் பொழுது பாவத்திலிருந்தும் மனம் திரும்புவார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும் பொழுது அவர் வெறுக்கிற காரியங்களையும் விட்டும் திரும்புகிறீர்கள். அதுதான் மனம் திரும்புதல். உண்மையாகவே தெசலோனிக்கே திருச்சபை மக்களும் விக்கிரகங்களை விட்டு திரும்பும் பொழுது தங்கள் நாட்களை எப்படி வீணாக கழித்து விட்டார்கள் என்று அழுதிருப்பார்கள். ஆனால் தேவனிடத்திலே திரும்பிய பின்னர் அவர்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. தேவனிடத்திலே திரும்பியதுதான் முதலாவது நடந்த காரியம். அப்படி திரும்பிய பொழுது தங்கள் தவறான வாழ்க்கையை விட்டு திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர் என்பது பிரசங்கிக்கப்படும் பொழுது மனம் திரும்புதலும் சேர்ந்தே பிரசங்கிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின சேஷம் 2-3 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற 7 திருச்சபைகளுக்கு தேவன் கொடுக்கும் செய்தியை வாசித்து பாருங்கள். அந்த திருச்சபைகளை பார்த்துதான் மனம் திரும்புங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இன்று திருச்சபை மக்கள் மற்றவர்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையிலே இருக்கிறவர்கள்தான் மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு முன் நம்மை தாழ்த்தி மனம் திரும்ப வேண்டும். ஆனால் உலகத்திலே கர்த்தரை அறியாமல் பாவங்களிலே வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய செய்தி மனம் திரும்புங்கள் என்பதல்ல. அவர்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது பாவத்தை விட்டு அவர்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு அறிமுகமான இயேசுவின் அன்பை ருசித்திராத யாரையாவது பார்த்து அவர்கள் செய்யும் அது தவறு இது தவறு என்று குத்தி குத்தி நீங்கள் காட்ட தேவையில்லை. இயேசுவின் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகள் இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்யட்டும். அப்பொழுது அவர்களே தேவனை நோக்கி திரும்புவார்கள். அப்பொழுது மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகும். 9 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்கிறார். அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பினபடினாலேதான் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் 14:15 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வெளியே சென்று நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் வீட்டிலேயே இருப்பது சிறந்தது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது அவருடைய கட்டளை. அது அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை. நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் சீமோன் பேதுருவிடத்திலே பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிலே இருக்கிறதா? யோவான் 21 அதிகாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுரு இயேசுவை மறுதளித்த பின் மிக நெருக்கமாக இப்பொழுது இயேசுவோடு நிற்கிறார். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ ஏன் என்னை மறுதளித்தாய் என்று கேட்கவில்லை. பெந்தேகொஸ்தே நாளிலே நீ பிரசங்கிக்கும்படியாக நான் உனக்கு சொல்வேன் என்றால் அதை நீ நன்றாக செய்வாயா என்று கேட்கவில்லை. அவர் கேட்ட கேள்வி, பேதுருவே, நீ என்மேல் அன்பாயிருக்கிறாயா என்றுதான் கேட்டார். பேதுரு இல்லை என்று கூறியிருப்பார் என்றால் எனக்கு ஊழியம் செய்வதை நீ விட்டுவிடு, நீ மீன் பிடிக்கப்போ என்றுதான் கூறியிருப்பார். தெசலோனிக்கே சபை மக்கள் குமாரனாய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று கூறும்பொழுது அவர்கள் சும்மா உட்கார்ந்து காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதல்ல. அவர்கள் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏன்? அவர்கள் தேவனை நேசித்தார்கள். நீங்களும் தேவனை நேசிப்பீர்கள் என்றால் அவருக்கு ஊழியம் செய்வீர்கள். அவருக்காக காத்திருக்கும் சமயத்திலே நீங்கள் அவருக்காக துரிதமாய் பணி செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற அன்பு உங்களிடத்திலே இருக்கிறதா? அப்படி என்றால் இன்று அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதனாலே எத்தனை அதிகமான மக்களை கர்த்தருடைய அன்பிற்கு நேராய் வழிநடத்த முடியுமோ அதற்காக நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை அதிகமான மக்களுக்கு நாம் கொடுக்க முடியுமோ, அறிமுகப்படுத்த முடியுமோ, நாம் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவர் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்பதற்கான வெளிப்பிரகாரமான அடையாளம். தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்திலேயும் சில வசனங்களை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்மை செயல்பட வைக்கும் ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்படும் பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து நாம் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொள்கையை நாம் செயல்படுத்த வேண்டும். மகா உபத்திரவ காலத்திற்கு பின்னர் தான் திருச்சபையை எடுத்துக்கொள்ள தேவன் வரப்போகிறார் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவர் வரப்போகிறார் என்பதையே நம்புவதில்லை. என்றாலும் இயேசுவை எங்கள் இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா குழுவினருக்கும் முன்னாலே நான் வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி, இயேசு வருகிறார் என்பதை குறித்த உங்கள் நம்பிக்கை எப்படி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கிறது? இயேசு திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வருகிறார் என்பது நாம் தப்பிக்கொள்ள நமக்கு இருக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. அவருக்காக நம்மை துரிதமாக சேவை செய்ய தூண்டுகிறதா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை எல்லாரும் அறிந்து கொள்ள செய்வதிலே நம்முடைய பங்கை செலுத்துவதிலே அக்கறையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்திலே கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று அழைக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். உன்னத தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம், சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வீணாய் என்று சொன்னால் பயனுள்ள எந்த விளைவும் இல்லாமல் என்று பொருள். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களிடத்திலே வந்தது ஏதோ நீங்கள் அறிவளவிலே அறிந்துள்ள வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பதற்காக அல்ல. நீங்கள் அறிந்திராத ஒரு காரியத்தை, உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாத ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கவில்லை. சில நாள் அங்கே நாங்கள் தங்கியிருந்து உங்களுக்கு சில கேளிக்கைகளை காண்பிப்பவர்களாக அல்ல. வெறுமனே உங்களை மகிழ்விக்கத்தக்க எதையும் செய்வதற்காக உங்களிடத்தில் நாங்கள் வரவில்லை என்கிறார். பவுலபோஸ்தலனுடைய பணியானது வீணாய் போய்விடவில்லை. அவர் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தபொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை கேட்டார்கள். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். மாற்றம் பெற்ற விசுவாசிகள் தெசலோனிக்கே தெருக்களிலே சாட்சியாய் வலம் வந்தார்கள். நற்செய்தி மக்கள் இருதயத்திற்குள்ளே கடந்து சென்று தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது. இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்போஸ்தலன் பவுல் மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை பிலிப்பி பட்டணத்திலே சந்தித்தார். இதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அவர் வந்தபோது அவர் தைரியத்தோட கடந்து வந்திருந்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் பிலிப்பி பட்டணத்திலே மிகுந்த நிந்தையையும் போராட்டத்தையும் அனுபவித்தபடியினாலே ஊழியத்திலே அவர் சோர்ந்து போய்விடவில்லை. சுவிசேஷத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்காமல் இருந்துவிடவில்லை. பிலிப்பி பட்டணத்திலே பாடுபட்டேன் என்பதனாலே சுவிசேஷத்தை கொடுக்கும் முறையை நான் மாற்றிக்கொள்ளப் போகிறேன் என்று அவர் கூறவில்லை. அப்போஸ்தலன் பவுல் ஒரு ரகசிய கிறிஸ்தவர் அல்ல, வெளிப்படையாக எந்த ஒரு இடத்திலேயும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர். பிலிப்பி பட்டணத்திலே அவர் பிரசங்கித்தது போலவே தெசலோனிக்கே பட்டணத்திலேயும் அவர் பிரசங்கித்தார். பவுலபோஸ்தலன் கொடுத்த செய்திகளிலே சிறந்த செய்தியை தெரிந்தெடுங்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்பார்கள் என்றால் நீங்கள் எந்த செய்தியை தெரிந்தெடுப்பீர்கள்? இந்த கேள்வியை நாம் நேரிடத்திலே கேட்போம் என்றால் பல வித்தியாசமான விடைகளை பெற்றுக் கொள்வோம். அவர் மனம் திரும்பி உடனே தமஸ்குவிலே கொடுத்த செய்தி உண்டு. சீப்புரு தீவிலே செர்கியு பவுல் என்பவருக்கு முன் கொடுத்த செய்தி உண்டு. அந்தியோகியாவிலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. அத்தேனை பட்டணத்திலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. அதுதான் அவர் மார்ஸ் மேடையிலே கொடுத்த செய்தி. மேலும் திரேனே என்பவனுடைய கலாசாலையிலே எபேசு பட்டணத்திலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. மட்டுமல்ல கொரிந்து பட்டணத்திலே அவர் கொடுத்த செய்தி உண்டு. இவை அனைத்துமே சிறந்த செய்திகள்தான். இன்னும் சிலர் எருசலேமிலே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது பேசிய செய்தியை கூறலாம். அல்லது பெலிக்ஸிற்கு முன்னும் பெஸ்துவுக்கு முன்னும் அகரிப்பா ராஜாவிற்கு முன்னும் கொண்டுவரப்பட்ட பொழுது அவர் பேசிய செய்திகளை சொல்லலாம். அகரிப்பா ராஜாவின் முன் அவர் கொடுத்த செய்தி மிக உன்னதமான செய்திதான். எபேசு பட்டணத்திலே கடற்கரையிலே சபை மூப்பர்களோடு அவர் கொடுத்த செய்தியும் சிறந்தது. ஒவ்வொரு செய்தியிலேயும் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக பிரசங்கித்தார். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிக்கையிட அவர் வெட்கப்படவில்லை. ஊழியர் ஒருவர் இந்த செய்திகளை குறித்து சொல்லும்பொழுது அப்போஸ்தலன் பவுலின் செய்திகளை விட தெசலோனிக்கே பட்டணத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு நிருபம் என்கிறார். யாக்கோபு 2:26 கூறியிருக்கிற சத்தியத்தை மிக உன்னதமான முறையிலே பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு எழுதும்பொழுது விவரித்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியரே, உங்களை ஒருவேளை மற்றவர்கள் ஊழியர் என்று அழைக்க நீங்கள் விருப்பப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கொடுக்கும் மிக உன்னதமான செய்தி உங்கள் நடத்தை. பவுல் அப்போஸ்தலனுடைய போதகத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 2:3 முதல் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் விவரமாக சிந்திப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் வாசித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கைக்காக ஊழியத்திற்காக இன்றும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, அவருடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான சாட்சியாய் அமைந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலே இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாய் அமைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று சமாதானம் இழந்த, சந்தோஷம் இழந்த, துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழும் அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாயும் உண்மையான சமாதானத்தின் வழியை காட்டுகிறவர்களாயும் விளங்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டுமோ அவர்கள் உம்மை நோக்கி அவ்வாறு திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் உம்மை பூரணமாய் இரட்சகராய் விசுவாசித்த ஒவ்வொரு தனி நபர்களுக்காக, குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் பலர் இயேசு கிறிஸ்துவாய உம்மை இந்த உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. மீண்டும் கூறுகிறோம், 94-42-25-26-27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ரோமர் 4:21.